My dear Orwell friends, this is Saipriya, wishing you all a very pleasant morning. Today's topic in the Tamil Literary Forum is Un Miga Virumbu, in English, relish food. This is the sixth maxim from Mahakavi Subramanya Bharathiyar's Pudhiya Aathichoodi. Let's hear more about this particular topic from R. Meenakshi, the founder of Elenyargal Education Center. Come on, it's time to enjoy the program.
எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இனிய நாள் மீண்டும் இளைஞர்கள் கல்வி மையத்திலிருந்து நம்முடைய வியாழவட்டன் நிகழ்வு தொடங்குகிறது. ஆரூவில் வானொலி நிலையம் வாயிலாக நம்முடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நம்முடைய வணக்கமும் வாழ்த்தும். எதிர்வரும் ஆகஸ்ட் 15 நமக்கு ஒரு மிக முக்கியமான நாள். இந்திய விடுதலை திருநாள் என்பதோடு பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாளும் ஆகும். எனவே உங்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் 15 சிறப்பான நாளாக அமைந்திட நம்முடைய மையத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். பாரதியாருடைய புதிய ஆத்திசூடியை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், இப்பொழுது நேசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பாரதியின் தமிழை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அருமையான சூழலில் இதுவரை நாம் கடந்து வந்த பாதையை பார்த்தால் நீங்களே சொல்லலாம், அச்சந்தவர் ஆண்மை தவறேல் இழைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் வரைக்கும் வந்துட்டோம். நல்ல ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைங்களாட்டம் ஆனாலிருந்து ஊனா வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது என்னன்னாக்க ஊவன்னா ஊஹாரம். அது பழைய ஆத்திசூடி. இப்போ புதிய ஆத்திசூடியில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஊன் மிக விரும்பு. ஊன் மிக விரும்பு, இது நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். மூணு சூழி நாவா, ரெண்டு சூழி நாவா? ரெண்டு சூழி போட்டுட்டா ஊன் மிக விரும்புனா, நீ இப்போ சாப்பிட்ற மாமிசத்தை விட கூடுதலான மாமிசம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் போய் நீ மாமிச பட்சணி ஆகிடு. ஊன் மிக விரும்புனா, ஆனால் அவர் சொல்கிறது ஊன் மிக விரும்பு மூணு சூழினா. எழுதுறப்பவே கை தெளிவாக எழுதிடணும். அச்சடிக்கிறப்போ ஐயனார் சரியாக எழுதிடணும். ரெண்டு சுழியா மூணு சுழியா? உண்மிக விரும்பு. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. நல்லா சாப்பிடு, நிறைய சாப்பிடு, சாப்பிட்றதுக்கு ஆசைப்படு. இது ரொம்ப வித்தியாசமாக இல்லை? நான் உங்களையெல்லாம் நினச்சிட்டு இப்படி திறந்த பொழுது ஒரு பாட்டு வந்தது. யாவர்க்கு மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி தான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர்னு சொன்னார்ன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி உங்களால் முடிஞ்சா இறைவனை நினச்சி ஒரு பத்திரம், ஒரு இலையை வைங்க, ஒரு துளசி, ஒரு வில்வம், ஒரு அருகம்புல், ஒரு அப்படி ஒரு இலையை கொடுங்க போதும், அதுக்கே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார் இந்த இறைவன். அவ்வளவு எளியவர். அப்படியே ஒரு பசு போயிட்டுருக்கும், பசியாக இருக்கும், உங்களால் முடிஞ்சால் ஒரு அதுக்கு ஒரு வாயுரை, ஒரு கைப்பிடி அகத்துக்கீரை கொடுங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற கீரை எடுத்துக்கிட்டு அந்த தண்டங்கீரையை கூட கொடுங்களேன், ஏதோ ஒரு பிடி. அதே மாதிரி உண்ணுகிற பொழுது, நீங்கள் உண்ணுகிற பொழுது சுற்றி பாருங்கள் யாராவது இருக்காங்களான்னு. யாராவது பசித்த வயிறுடன் இருந்தால் ஒருவர் நோக ஒருவர் உண்பது சரியில்லை. அது மனித பிறவிக்கு அழகல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு பிடி உணவாவது நம்முடைய உணவுலேருந்து எடுத்து கொடுக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் வசித்த விருதுநகரில் ஒவ்வொரு தாயாரும் மத்தியான நேரத்தில் சமைக்கிற பொழுது ஒரு பிடி அரிசியை எடுத்து ஒரு பானையில் போட்டு வைப்பாங்க, கைப்பிடி அரிசி. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வீடுகளிலிருந்து மாதந்தோறும் கொண்டு வரப்படுகின்ற அந்த ஒரு கைப்பிடி அரிசி வச்சு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மதிய உணவு அவர் குழந்தையாக இருக்கிற பொழுதே போட ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் அவர் மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் கொண்டு வந்தார். ஊருக்கு ஒரு பள்ளி, பள்ளியில் கண்டிப்பாக மதிய உணவு, குழந்தைகளுக்கு சீருடை. அப்போ அப்படி ஆரம்பிக்குது, வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு கைப்பிடி. இதை சொல்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான சித்தர் திருமூலர் சொல்கிறார். இது திருமூலருடைய பாடல். இந்த யாவர்க்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி, அதில் அந்த உணவு உண்ணுதல் என்கின்ற சொல்ல நம்ம ஆராய்ச்சி போய் செய்ய போகிறோம். இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா இறைவன் வந்து அதை நமக்கு தான் திருப்பி கொடுத்துட்றார். ஔவையார் என்ன சொல்கிறாங்க, இப்போ சமீபத்தில் வரப்போகுது பிள்ளையார் சதுர்த்தி. ஔவையார் என்ன சொல்கிறாங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. என்ன எளிமையான ஒரு வியாபாரம் பார்த்தீங்களா. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சதுரர் யார்கோலோ சங்கரான்னு திருவாசகத்தில் சொல்கிற மாதிரி யார் கெட்டிக்காரங்க. நான் என்ன உணவு கொடுத்தேன், நீ எனக்கு என்ன கொடுத்துட்டியே, அது மாதிரி இதில் யார் கெட்டிக்காரன், என்ன வியாபாரம். இதில் ஔவையார், நான் உனக்கு பால் தரேன், தெளி தேன் தரேன், பருப்பு தரேன், பாகு தரேன். அதுதான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறோம், சுண்டல் வெள்ளை பாகு இதெல்லாம் கலந்து கொடுக்குறோம். நான் கொடுக்குறேன், நீ என்ன தரணும். உலகத்திலேயே மிக அற்புதமான மூத்த அருமையான அந்த சங்க தமிழை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இறைவனுக்கும் படைத்தல், படைக்கிறப்போ அது உணவு. இந்த உணவு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஊன் என்பது உணவு, ஊன் என்பது தான் உணவு. ஒரு மலைப்பாம்பு அது நல்லா உணவு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம், அது இறை எடுக்கிறது. ஒரு மாடு அதுக்கு தீவனம் வைப்போம், அது உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது சொல்ல மாட்டோம், அது தீவனம், அது தின்னுகிறது தீனி. நாம் சாப்பிட்றது தான் உணவுன்னு சொல்கிறோம். அந்த படிநிலைகளை பாருங்கள். இறை என்பது மற்றொரு உயிரை அடித்து தின்பது உழைக்காமலேயே, அடித்து கொன்று தின்னு விடுகிறது. புலியை நினச்சி பாருங்கள், அது ஒரு மான் ஓட ஓட விரட்டி அந்த மானை கழுத்தை பிடிச்சி கொண்டு வந்து அதை கடித்து கொதறி சாப்பிட்டுடுது, அது இறை. புலி எடுப்பது இறை. தெரியாமல் தான் நமக்கு இறை பையின்னு வச்சுருக்காங்க, ஸ்டமகுக்கு பேர் இறை பை. அது உணவு பையன் தான் சொல்லணும், உணவு குழாய் உணவு பை. இறை பை என்பது நம்மளை கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அந்த இறை அடுத்தது தீனி. ஆடு மாடு மான் யானை எல்லாமே மேய்கின்றன, மேய்கின்றன. எது இயற்கையில் விளைஞ்சிருக்கிறதோ அதை மேயுது, அந்த இலை தழை புல் எல்லாம் சாப்பிடுது. ஆனால் அது மீண்டும் தழைச்சிக்கிற வாய்ப்பு இருக்கு, அது கொல்வதில்லை. ஆனால் பிறருடைய பலன்களை அவை எடுத்துக்கொள்கின்றன. அதனால் அதுக்கு பேர் தீனி, ஃபாடர், தீவனம். விலை கொடுத்து கூட வாங்கி கொண்டு போட்டுடுறாங்க. ஆனால் மனிதன் உண்பது உணவு. ஊன்மிக விரும்புங்கிறதுக்கு அடிப்படை இந்த சொல் உணவு. அப்போ அந்த உணவுன்னா என்னன்னா, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. அந்த உழைப்பின் பயனாக வந்து ஒருவருக்கு கொடுப்பது அது ஒரு வேள்வி செய்வதற்கு சமானம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ அந்த வேளாண்மை என்பதே அந்த உணவினுடைய அஸ்திவாரமாகிய அந்த வேளாண்மை எல்லாருக்கும் கொடுப்பதற்காக ஏற்பட்ட உழைப்பு. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு கைப்பிடி சோறு சாப்பிட்றோம்னா அதற்காக நாம் உழைத்திருக்க வேண்டும். நீ உழைக்காம சாப்பிட்ற உணவுக்கு பேர் பிச்சை. ஐயம் இடுவார்கள், பிச்சை இடுவார்கள், ஆனால் கை நீங்கி நம்ம தா கொடு அப்படின்னு இறந்து கேட்க வேண்டும். ஆனால் உன்னுடைய உழைப்பினால் உனக்கு கிடைக்கிற ஊதியத்தினால அந்த மெய் வருந்த கூலி பெற்ற அந்த உணவை சாப்பிடுகிற பொழுது தான் வயிறும் நிறையும் மனசும் நிறையும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணுங்கிற மனோபாவம் தோணும். உழைப்புன்னு அருமை தெரிஞ்சாதான் யார் யாரெல்லாம் இந்த கைப்பிடி உணவை நான் சாப்பிடுவதற்கு உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் நன்றி உடையவராக இருப்பேன். பெரிய காந்திய நிறுவனங்கள் அல்லது சேவை நிறுவனங்களில் மத்தியானம் சாப்பிட்ற பொழுது அந்த உணவை வைத்து கொண்டு குழந்தைகள் பாடுவார்கள், எல்லாம் உந்தன் இச்சைக்காக, எல்லாம் வல்லோய் எல்லாம் படைத்தோய், உண்பதும் உனதே உடுப்பதும் உனதே, ஆவியும் பொருளும் ஆகுக உமக்கே, எல்லாம் உமக்கே சமர்ப்பணம். அப்போ அந்த உழைப்பினால் நாம் பெற்ற இந்த உணவு, இந்த உடை, இந்த உறையுள் எல்லாவற்றையும் நான் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இறைவனுக்கு சமர்ப்பணம்ங்கிறது, இறைவன் யாரு போன வாரமே பார்த்தோம், இறைவன் எங்கே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்காரு, நாம் கோவிலாக இருக்கிறோம். உடம்புலே உருபொருள் கண்டேன், அப்போ நீ கொடுக்குற உணவு யாருக்கு, இந்த உடம்புல இருக்கிற உருபொருள். உடம்புலே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்போ இந்த உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அப்போ அந்த உடல் வளர்க்கறதுக்கு இந்த உணவு வேணும். அடியார்கள்லாம் சொல்லுவாங்க, பருகும் நீர் உண்ணும் சோறு எல்லாம் நீதான் இறைவனே. ஒவ்வொரு அந்த துளி நீரிலும் பரமாத்மாவை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு கைப்பிடி சோறிலும் இறைவனை பார்க்கிறார்கள். அப்போது எங்கே சண்டை வரும் சொல்லுங்கள். மனிதர் நோக மனிதர் பார்ப்பு வழக்கமினியுண்டோ, நம்மிலிருந்த வழக்கமினியுண்டோ. நான் சாப்பிட்றேன் அவன் சாப்பிடாமல் இருக்காங்கிறப்போ எனக்குள்ளே இருக்கிற இறைவன் துடிக்க மாட்டான், துடிக்கணும். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற இறைவன் நம்மளை கேட்க மாட்டார், நாம் தான் அவங்களுக்கு படைக்கணும். இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களை நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உண்ணும் பொழுது கைப்பிடி, அதே மாதிரி இரவு அடையாத நெடுங்கதவு அந்த வீட்டு வாசலை, அது குடிசை வாசலாக இருந்தாலும் சரி தட்டிக்கதவாக இருந்தாலும் சரி, சாத்துவதற்கு முன்னாலே யாராவது இருக்காங்களா, நம்ம வீட்டு வாசலில் யாராவது நம்மை நம்பி வந்திருக்கிறார்களா, யாராவது வந்துட்டா அவங்க பசியோடு இருப்பாங்களே அப்படின்னு பார்த்துட்டு, யாரும் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் கதவை சாத்துவாங்க, யாராவது இருந்தாக்க கூப்பிட்டு இருக்கிறத கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு யாரும் வெறும் வயிறோடு தூங்க போகக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாது. பசி ஆற்றுதல், இந்த பசி ஆற்றுதல்ங்கிறது நமக்கு புதது இல்லை. நினச்சி பார்த்தா வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் நமக்கு ரொம்ப பக்கம், கடலூருக்கு பக்கம் வடலூர். அந்த சத்தியஞான சபை தொடங்கி அங்கே அணையாத நெருப்பு இன்று வரைக்கும் 200 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. துல்லியமாக சொன்னால் 156 ஆண்டுகள் இருக்கும். அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா மனுஷன் வயசில், மனிதனுடைய வயிற்றிலே பசித்தி, அந்த பசித்தீயை அணைக்கணும்னா அங்கே அணையாத நெருப்பு. எப்பவும் அவங்க உணவு தயார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யார் எந்த வேளையில் வந்தாலும் பசித்த வயிறுடன் அங்கேருந்து போகக்கூடாது. இருந்து உணவு சாப்பிட்டுட்டு போகணும். இது மாதிரி இப்போ பல நிறுவனங்களில் செய்கிறாங்க. ஆனால் அங்கே வள்ளலார் ஏற்றிய அந்த நெருப்பு இன்னும் இருக்கிறது, வள்ளலார் ஏற்றிய தீபம் இன்னும் ஒளி பிரகாசிக்கிறது. தைப்பூசி பண்ணிக்கு போனால் தெரியும் நமக்கு. அதில் அன்னதானம் இருக்கிற தானங்கள்லேயே சிறந்த தானம். கல்விதானம்னு சொல்கிறாங்க, விஷயதானம்னு சொல்கிறாங்க, பூதானம்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் அன்னதானம். யாருக்கும் பசிக்கும். ஒரு நேரத்தில் எவ்வளோ பெரிய வசதியானவர் கூட எங்கேயாவது தனியாக மாட்டிக்கிட்டு காசு இருக்குது வாங்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் யாராவது கொண்டு வந்து கொஞ்சம் கூழ் ஊற்றினா கூட நல்லதான், மகிழ்ச்சியாக தான். மன்னனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வயிறு நிறையும், வாழ்த்துவார்கள். அதனால் பசி என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த பசித்த வயிறுக்கு கொடுக்கும் சோறு உழைப்பால் வந்ததால் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்து. அப்போது உணவு அப்படின்னாக்க எல்லாம் வடை பாயாசத்தோடு நாமே உட்காந்து தன்னந்தனியாக சாப்பிட்றதுக்கு பேர் உணவு இல்லை. அது உன்னுடைய வயிற்றுப்பாட்டை நீ பார்க்கிற உனது பசி ஆற்றுகிற தொழில், இச்சை, பேரிச்சை, பெருவிருப்பம். ஆனால் உணவு என்பது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அந்த எல்லாரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டாதான் அதுக்கு பேர் உணவு. நூலோர் தொகுத்தவற்றுளெல்லாம் தலை, நீ என்னெல்லாம் சிறந்ததுன்னு படிச்சிருக்கியோ அதில் மிக உயர்ந்தது என்னன்னா எல்லாருடனும் பகிர்ந்து உண்பது. ஒரு உழவன் அதை செய்கிறார். ஆனால் நாம் நம்முடைய இல்லத்தில் செய்கிறோமா, நம்ம சொந்தக்காரங்க குழந்தை குட்டியோட சரி, அதற்கு அப்பாலை எட்டி பார்க்கணும். இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் அருள் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் இறைவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. நீ பார்க்கிற எல்லாருமே இறையின் அம்சங்கள். அதை புரிஞ்சிக்கிட்டா ஒரு வயிற்று கூட பசியில் இறந்தார்கள். பசி பட்டினியில் அங்கு சாவு ஏராளம்ங்கிற செய்தி வரக்கூடாது இந்த நாட்டில், அதுவும் இந்த நாட்டில். நான் உழைக்கிற உழைப்பெல்லாம் எல்லாருடைய வயிற்றையும் பார்ப்பதற்காகத்தான். அதை ரொம்ப அழகாக நம்முடைய திருமூலரும் வள்ளலாரும் பாரதியாரும் எல்லாரும் சொல்லி வச்சுருக்காங்க. திருவள்ளுவருக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா? யாராவது ஒருத்தன் இந்த நாட்டில் இன்னும் பிச்சைக்காரனா உணவு வேணும்னு அலைஞ்சானா கெடுக. அப்படி வள்ளுவர் வாயில் அந்த வார்த்தை வரலாமா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் கெடுக. இந்த பரந்த உலகத்தை இயற்றிய அவன் கெடுக அப்படின்னு சொல்றான். கருணை, கம்பேஷன், கருணை இல்லைன்னாக்க நம்ம வாழ முடியாது, சமுதாய வாழ்க்கை வாழ முடியாது. கருணை இலா ஆட்சி கடுகு ஒழிக அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார். வள்ளலார் வாயில் ஒழிக வரலாமா? இந்த சமுதாய சீர்கேடுகளை பார்த்துட்டு இருக்கிறவன் இல்லாதவன், உணவு உண்கிறவன் உண்ணாதவன்கிற இந்த வேறுபாடுகளை பார்க்குறப்போ இந்த பெரியவங்களுக்கே இவ்வளோ கோபம் வருது. அதே தான் பாரதியார் உள்வாங்கி கொண்டு என்ன சொல்கிறாரு? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். என்னடா உலகம், புரட்டி போடு. ஒருவன் கூட என் வீட்டு வாசலில் பசி பட்டினி நிற்கக்கூடாது. அப்போது அரசியல் மாற வேண்டும், மக்கள் மனம் மாற வேண்டும், உழைத்தவர்களுடைய அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். இத்தனையும் அந்த சொல்லில் அவர் அடக்கிடுறார். இப்போ நம்ம மீண்டும் அவருடைய புதிய அத்திசூடிக்கு வருவோம். ஊன் மிக விரும்பு. அப்போ அது என்ன மாதிரி உணவு? விரும்புன்னாக்க நாமே உட்காந்து வடபாயசத்தோட பெரிய உணவை விருந்தாக படையலாக சாப்பிட்றது இல்லை. அவருடைய நோக்கத்தில் மணிமேகலை சொல்லுகிற மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் பகுத்துண்டு பல்லுயிர்வோம். இந்த கருத்துக்களை உள்ளடக்கி தான் அந்த உணவுங்கிற சொல் அங்கே வைக்கப்படுகிறது. உணவுனாலே எல்லாருடன் பகிர்ந்து உண்பது தான் உணவு. நம்முடைய பரம்பரை எப்படின்னா வர்ற மக்களுக்கு உணவு போட்டுட்டு வாசலில் கொண்டு அவங்கள விட்டுட்டு வந்து நம்ம சாப்பிட்லான்னு உட்காரத்துக்கு முன்னாடி.
இல்லை இல்லை, இன்னும் யாராவது வருவாங்க.
வருவிருந்து நோக்கி செல்விருந்து பார்த்துட்டு வருவிருந்து நோக்கி இருக்கிறவன் தான் நல்விருந்து வானத்தவர்க்கு. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுட்டு நம்ம என்ன செய்யும், உடனே கடவை சாத்திட்டு உள்ளே வந்து மிச்சத்தை என்ன சாப்பிட்லான்னு பார்க்குற புத்தி இல்லை நம்ம முன்னோர்களுக்கு. அடுத்து யாராவது வராங்களா? அப்படி வர்றவங்க கூட புதியவர்களாக இருந்தால் நாம் தான் முதல்ல போய் முகமன் கூறி வாங்கன்னு சொல்லணும். ஏன், அவங்க அனிச்ச மலர்களை போன்றவர்கள். உங்கள் வீட்டில் வந்து கையேந்தி சாப்பாடு கொடுங்க, நிழல் கொடுங்க, நான் தங்குறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு கூச்சப்படுகிறவர்கள். அதனால் மோப்பக்குழையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து, அப்படியே வாடி வதங்கி போயிடுவாங்க. அந்த அனிச்ச மலருங்கிறது எந்த மலர்னு நமக்கு தெரியல, அப்படி ஒரு மலர் இருந்திருக்கு, அப்படி பார்த்தோன்னே முகர்ந்தவுடனே வாடி போயிருக்கு, குழைந்து போய்விடும். அது மாதிரி அதனால் யாராவது வந்தாக்க வாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் நான் எப்போவும் சொல்லி கொடுக்கறது, வர்றவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள், உட்காரவங்க தண்ணி கொடுங்க, அப்புறம் பேசுங்க. பருக நீர் அதை கொடுத்துட்டு அவங்கள ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் அவங்களோட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. இந்த ரெண்டு வார்த்தை சொல்கிறதுல நமக்கு என்ன கஷ்டம்? அதனால் நாம் நம்முடைய முன்னோர்களை எண்ணி பார்த்து இந்த பரம்பரை செல்வத்தை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும், விட்டுறக்கூடாது. அவங்க வந்து பாரம்பரியமாக செய்தாங்க, நம்மளால் செய்ய முடியுமா? முடியும், மனசு இருந்தால் முடியும். நல்லா பாருங்கள், ஆரோவில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடையஞ்சாவடி, பிள்ளைச்சாவடி, பாப்பாஞ்சாவடி, சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி. என்ன சாவடினா என்ன? த வே சைடு இன். யாரெல்லாம் அந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க வண்டி மாட்டை அங்கே கட்டி போட்டுட்டு அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்து தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு உணவு சாப்பிட்டுட்டு போகிற இடத்துக்கு பேர் தான் சாவடி. ஆனால் இன்னைக்கு சாவடிச்சிட்டாங்களே, சாவடிகளுடைய அர்த்தமே மாறி போச்சே. சாவடினா வர்றவங்களை வாங்கன்னு சொல்லி உபசரிக்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமத்தினுடைய மையத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. யாரும் யாரையும் கேட்க வேண்டாம். யூ கேன் என்டர் வித்தவுட் பெர்மிஷன், அட்மிஷன் வித்தவுட் பெர்மிஷன், அதுதான் சாவடி. நீங்கள் மாட்டை ஓரமாக கட்டி போடலாம், வண்டியை கட்டி போடலாம், உட்காந்துக்கலாம். ஊருக்காரங்க வந்து எங்கேருந்து வரீங்க, என்ன வேணுங்கன்னு முதல்ல தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு குடிக்க தண்ணி குளம் வேறு பக்கத்தில் இருக்கும். அவங்க நல்லா தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தங்களை முறைப்படுத்தி கொண்டு ஊர் மக்களோட பேசிட்டு யார் வீட்டிலையும் சாப்பாடு போட்டுருவாங்க இல்லையா? மூணு கல் வச்சு அங்கே சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் சாவடிங்கிறத ஒரு தர்மஸ்தாபனமாக தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்குது. அதுவும் ஆரோவில்லை சுற்றி இருக்கிற இத்தனை சாவடிகளை பார்க்குறப்போ நாம் எவ்வளவு பெருமைக்குரிய இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்களா? வர்றவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிற ஒரு அருமையான மையத்தில் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம போற்றி பாதுகாக்க வேணும். அதனால் திரும்பவும் யோசிப்போம், உன் மிக விரும்பு. அப்போ நீ நல்லா சாப்பிட்டுட்டு கொழுத்து போகணுங்கிறதுக்காக சொல்லலை, உன்னிடம் இருப்பதை எல்லோருடன் பகிர்ந்து வாழ வேண்டும், அப்போ நீ அந்த உணவு என்பதை மிக விரும்ப வேண்டும். அந்த மிக விருப்பம்ங்கிறது எப்போ வரும்? எல்லாரோட பகிர்ந்து உண்கிற பொழுது தான் வரும். இதை வந்து இந்த உணவில் பல வகைகள் இருக்குது. நாமே சாப்பிட்றதுக்கு உணவுன்னு சொன்னேன், அதுக்கு முன்னாடி இறை தீனி அதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம ஆனால் சொல்லுவோம், கொஞ்சம் தின்பண்டம் வாங்கிட்டு தீனி சரியில்லை, இறையே எடுக்கலை. அந்த வார்த்தைகள் வந்துட்டாலே நம்ம இன்னும் விலங்கு நிலையிலிருந்து மனுஷ நிலைக்கு வரலன்னு அர்த்தம். மனிதர்கள் ஆகிட்டாலே நான் சாப்பிடும் நல் அமுது அதைத்தான் இறைவனுக்கு படைக்கிறோம். பகிர்ந்து அளித்தல் என்பது கோவிலில் திருக்கோவில்களில் போய் பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம நல்லது சாப்பிட்டு உடம்புக்கு சத்தோ அது பூரா இறைவனுக்கு கொடுப்பாங்க. உதாரணமாக பழனி முருகன் கோவிலில் போய் பாருங்கள், இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அப்புறம் சொல்லுங்களேன் எல்லா பழ கலவுகளை போட்டு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், வெல்லம், தேன் எல்லாம் போட்டு கலந்து ஒரு பழக்கலவை. இதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு படைக்கிற பொழுது அது நைவேத்தியம், அதுக்கு பேர் திருச்சோறு, திரு அமுது. அது அங்கேருந்து நமக்கு வருகிற பொழுது பிரசாதம், கொஞ்சம் கொடுத்தா கூட போகிறோம் பிரசாதம். இறைவனுடைய திரு முன்னிலையிலேருந்து படைத்து விட்டு நமக்கு வருகிற பொழுது அது பிரசாதம். அந்த பிரசாதத்துக்கு பேர் திருஉணா, தமிழில் திருஉணா, உணவு, திருஉணவு. நாம் அவருக்கு கொடுத்தது திரு அமுது நைவேத்தியம், அது பிரசாதமாக நமக்கு வருகிற பொழுது திருஉணா, திருச்சோறு. அது நமக்கு வர்ற பொழுது இறைவனுடைய அத்தனை நலன்களும் அதில் வைக்கப்பட்டு உள்ளே இருக்கிற நம்முடைய இறைவனுக்கு வந்து சேர்கிறது. இறையும் இறையும் ஒன்றாகும் இடம். அதை திருமுருக கிருபானந்த வாரியார் தன்னுடைய சொற்பொழிவுகளில் சொல்வார், இறை தேடும் பொழுது இறையும் தேடும். இந்த ரகர விளையாட்டு, இறை என்றால் விலங்குகள் தேடும் உணவு, நாம் அப்படி இறை தேடும் பொழுது இறையையும் தேடு. உனக்குள்ளே இருக்கிற இறைவனை மறந்துடாத. அப்போ எனக்குள்ளே இருக்கிற இறைவனுங்கிறப்போ நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற இறைவன், நாம் எல்லாரும் அவருடைய அம்சங்கள். அதனால் உணவு என்கின்ற சொல் நமக்கு இத்தனை எண்ணங்களை கொண்டு வருகிறது. இப்போ பாரதியார் பார்க்குறார், எல்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, விரதம் என்கின்ற பெயரில் பட்டினி போடுகிறோம், பட்டினிக்கும் விரதத்துக்கும் என்ன வித்தியாசம், இல்லை சாப்பிடல
பட்டினி
இருக்கு, ஆனால் பட்டினி இருக்கணும் அது விரதம், விரதம் விடுறது. பல பெண்கள் ஏகாதசி விரதம், துவாதசி விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், இப்படி விரதங்கள் இருந்தே உடம்பை கெடுத்து கொண்டார். சமய நம்பிக்கைகள் வேணும், ஆனால் சில இடங்களில் தன் உடல் எப்படி ஒத்துழைக்கிறது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சில பேர் மிரட்டுறதுக்காகவே விரதம் இருப்பாங்க. ஒரு காலத்தில் உண்ணாவிரதம் என்பது ஒரு சத்தியாகிரக கருவியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் உண்ணாவிரதம், காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் உண்ணாவிரதம். உடனே எதிர்த்தாம்பில் ஒருத்தர் இன்னொரு கீத்துக்கொட்டாய் போட்டுட்டு உண்ணும் விரதம், நான் 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவருக்கு எதிர்ப்பு. அல்ல, இந்த விரதங்கள் என்பதற்கு காரண காரியம் இருக்கிறது. அவரவர் உடல்நிலை, மனநிலை, சமய சார்பு, ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய ஆற்றல், உயிராற்றல் குறைந்து போகாமல் இருப்பதற்கும் அதில் சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு அப்போ பேரிச்சம்பழம் சாப்பிட்றப்போ தேவையான சத்து வந்துடும். உண்ணாவிரதம் இருந்துட்டு ஒரு நீர்மோர் குடிக்கிறப்போ தேவையான சத்து வந்துடும். அப்போ அந்த உண்ணாவிரதம் இருந்தாலும் அந்த எந்த உணவை கொடுத்தால் அந்த உடல் சரியாக இயங்கும் என்பதையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். துவாதசி விரதம் இருந்தாங்கன்னா, ஏகாதசி விரதம் இருந்தால் துவாதசி அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக நெல்லி முள் நெல்லிக்காயும் அகதிக்கீரையும் சாப்பிடுவோம். அந்த அவங்களுடைய அந்த மதிய உணவில் கண்டிப்பாக அது இருக்கும். வாழைப்பழம் சாப்பிடுவோம். சில பேர் நான் விரதம் இருக்கேங்க பலகாரம் தான் சாப்பிடுவேன். பலகாரமா? ஆகாரம் சாப்பிடாம பலகாரம் சாப்பிட்றது, ஆனால் அது தவறான கணக்கில் வந்துடுச்சு. ஃபல்லாகார், பழம் சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கேன். நான் சோறு சாப்பிட மாட்டேன், சமைத்த உணவு சாப்பிட மாட்டேன், ஆனால் பழங்கள் சாப்பிடுவேங்கிறது தான். அவங்க ஃபல் ஆகார்ன்றதை இவன் பல ஆகாரம்னாகி இட்லி தோசை கேசரி உப்புமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை சாப்பிட்டுட்டு நான் பலகாரம் தான் சாப்பிட்றேன்னு, இதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்தறது. வயிற்றுக்கு எது தேவையோ சரியான நேரத்தில் சரியான அளவில் சாப்பிட வேண்டியது அவசியம். அதனால் உணவு என்பது மிக உயர்ந்த சொல். அந்த உணவை எல்லோருடன் பகிர்ந்து சாப்பிடுகிற பொழுது தான் அந்த உணவு உன்னுள்ளே செரிக்கும், அப்போ உன்னுடைய செரிமானம் சரியாக இருந்தால் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். அப்போ நீ உடலினை நல்லா இரும்பு மாதிரி நல்ல கோட்டை கொத்தளம் மாதிரி வைத்திருக்கிறாய் என்பது தெரிஞ்சுவிடும். அப்போது உன் உடம்பு சீராக இயங்க நல் உணவு சாப்பிடும். அப்போ அந்த நல் உணவை உழைத்து பெற வேண்டும். அந்த உழைத்து தருகிறவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளி திருப்போரை நிந்தனை செய்வோம். அவனே தான் சொல்கிறான். அப்போ அந்த உழைக்கிறவர்களுக்கு நாம் ஒரு நன்றி சொல்லுகிற நேரம் இது. அதனால் அந்த உணவுங்கிறது நமக்கு இத்தனை சிந்தனைகளை கொடுக்குது. அவர் ஊன் மிக விரும்பு அப்படின்னு சொல்கிறார். மிக விரும்பு, இந்த இடத்துல ஏன் மிக போடுறாரு? மிக ஊன் விரும்புன்னு போட்டிருந்தா அது கொஞ்சம் தவறான பாதைக்கு நம்ம அழைத்து போயிருக்கோம். நிறையா சாப்பிடுன்ற அர்த்தம் அது இல்லை. அப்போது சில பேர் கூட உரை எழுதியிருக்கிறார்கள், நாம் அந்நியருடைய ஆட்சியில் இருந்த பொழுது இழைத்தவர்களாக இருந்தோம், பஞ்சம் பசி பட்டினியில் கிடந்தோம், அதனால் பாரதி அடித்து சொல்ல விரும்பியது என்னவென்றால் நிறையா சாப்பிடுங்க. அதல்ல தோழர்களே, ஊன்மிக விரும்பு என்பது இந்த உழைப்பு திறனால் வரக்கூடிய அந்த உணவை பகிர்ந்துண்டு ஒன்றாக சமுதாயமாக வாழ்வதற்கு நீ முயற்சி செய். அதை விரும்பு, அதை நாடு, அதுவே உன் நலம் என்று ரொம்ப சிறப்பான ஒரு மைய கருத்தை வச்சு சொல்லியிருக்கிறாரு. அதனால் உடம்பு, உள்ளே இருக்கும் உயிர், ஆத்மா இவற்றை சரியாக சீராக வைத்துக்கொள்வதற்கு நாம் சமச்சீர் உணவு, எல்லோருடன் பகிர்ந்து உணவும் உணவு சாப்பிட அவர் ஆசைப்படுகிறாரு. அதைத்தான் சொல்கிறாரு, அவரும் செய்து காட்டியிருக்கிறார். எப்பேற்பட்ட சாதனை செய்திருக்கார் தெரியுமா? யாரும் செய்ய முடியாத ஒன்றை பாரதியார் தன்னுடைய சிஷ்யனாகிய ஜஸ்டிஸ் சிவா பிற்காலத்தில் சிவாவை அழைத்து, வா நீ என்னுடன் நிறைய பணியாற்றிருக்கிறாய், உனக்கு நான் ஏதாவது அன்பளிப்பு தர வேண்டும் வா என்று சொல்லி ஒரு தலை வாழை இலை போட்டு எதிரும் புதிருமாக உட்கார்ந்து சமபந்தி சாப்பிட்டு இருக்கிறார்கள். இதை எந்த தலைவனும் செய்திருக்க முடியாது. அதுவும் எப்போ? 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜாதிய பிரிவுகள் தலைதூக்கி இருந்த காலத்தில் அவர் தன்னுடைய வீட்டில் ஒற்றை ஒரு தலை வாழை இலை போட்டு அந்த 16 வயது சிவா என்னும் மாணவனை எதிரே உட்கார வைத்து கொண்டு என்னுடன் இந்த இலையில் சாப்பிடு அப்படிங்கிறப்போ மிக அன்பாக கனிவாக அவர்கள் இருவரையும் குழந்தைகள் போல பாவித்து உணவு பரிமாறினார் செல்லம்மாள் பாரதி. அந்த 3 பேரையும் நினச்சி பாருங்க, 3 பேருடைய மனநிலை. அப்போ அவர் சொல்கிறார், ஊன் மிக விரும்பு, நல்லா சாப்பிடு, நீ நானும் ஒன்று, செல்லம்மா நம்ம நல்ல அம்மா மாதிரி பார்த்துக்கிறா என்று சொல்லி அவர் அந்த பாராட்டுகிற இடம் இருக்கிறதே அற்புதம். இதை ஜஸ்டிஸ் சிவா அவர்கள் ஒரு அருமையான புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் கண்டிப்பாக வாசிக்க வேணும். அப்போ தான் தெரியும் ஊன்மிக விரும்பினுடைய சரியான மையக்கருத்து. இந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
இந்த அருமையான சொற்பொழிவிற்கு பின் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. அதில் ஒன்று உங்களுக்காக.
இன்றைய ஆத்திச்சூடியான ஊன் மிக விரும்பு, இந்த ஊன் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அளித்து கொண்டிருப்பவர் யார்? அந்த ரேஷன் ஆஃபீஸர், கடவுள். அந்த இறைவன் கொடுத்த அந்த உணவைத்தான் எல்லோரும் அருந்துகிறார்கள், உணவு உண்ணுகிறார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எங்கள் வீட்டிலும் சமைத்தவுடனே ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைத்த பின் தான் நாங்களும் அருந்துகிறோம். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய ப்ரேயரில் கிவ் இம் ஏ டெய்லி பிரெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி அன்னன்னைக்கு சாப்பாடு அன்னன்னைக்கு கிடைக்கிறது தான் நாம் வந்து முயற்சி பண்ணணும். 1 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கணுங்கிற அந்த பேராசை இருக்கக்கூடாது. இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பகிர்ந்து நன்றி.
இன்றைய நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்த ஆரோவில் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், மேலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாளும் சுதந்திர தினமுமான நாளை நம் அனைவருக்கும் பொன்னான நாளாக அமைய என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
உங்களுடைய நல்ல கருத்துக்களை இப்பொழுது இந்த வட்டத்திலே வைத்திருக்கிறீர்கள். இது ஒலி அலை வட்டமாக வட்டமாக இந்த உலகமெல்லாம் வியாபிக்கப் போகிறது. நல்ல எண்ணம் நாம் இங்கே விதைக்கிறோம், அதனுடைய பலன் அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து வரும் தலைமுறைக்கும் சென்றடைய போகிறது. அதனால் உணவு என்பது நம்முடைய வயிற்றுக்கானது மட்டுமல்ல, நான் சொன்னபடி மற்ற மக்களுடன் பகிர்ந்து கொள்வது என்பதற்கும் மேலே பிற உயிர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த நோக்கர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அது வள்ளுவர் சொன்னது சரி, நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதனால் நாம் மனிதருக்கு மனிதர் மட்டுமில்லாமல் மனிதருக்கும் பிற உயிர்களுக்கும் உள்ள தொடர்பை இங்கே நாம் வலியுறுத்தியிருக்கிறோம். அதை நீங்கள் மிக நுட்பமாக கவனித்திருக்கிறீர்கள். அந்த கவனம் பாராட்டுக்குரியது. நன்றி.
இன்றைய நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த ஆரோவில் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், மேலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாளும் சுதந்திர தினமுமான நாளை நம் அனைவருக்கும் பொன்னான நாளாக அமைய என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
தின்னு கூட்டு சேர்ந்து போட்டு தாக்கவா, கிட்டவா கொஞ்சம் ஒட்டிக்க கட்டிக்கவா, ஒன்னும் வெரட்டி பிடிக்குதான் ஒரு வெறுப்பும் பொறக்குது, முறைச்சு பாக்குற வெட்டி வெறுப்பு ஏத்துற யாராத்திரி புராதையும் எடுத்து போட்டு
வயசு போச்சு, மாத்து மாத்து பேச்ச மாத்து கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுடி, ஒத்துடி வெட்டி வேலைய விட்டுருடி, என்ன வேரட்டி பிடிக்கத்தான் வந்து தோரத்தி பாக்குற அடி வெறுப்பு ஏத்துற வெறும் வேடிக்கை காட்டுற, வந்துக்கமே போச்சுன்னா அதில் எனக்கு பொறுப்புல்ல. சிரிக்கும் ஜீரிப்பு வீரிக்கும் புகையில வச்சுக்கோ, தழுக்கும் மீனுக்கும் தீருனா ஆட்டத்தில கரட்டு மேட்டுல பொல்லாத மொரட்டு மழையில பூக்கும் செடியும் முளைக்குமா. இல்லாதது